நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பெரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூருடைக்காடல் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பவஜி பத்திரி சர்வசமாதி அடைந்த நேரம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். வழமை போல மற்றைய உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய சத்சங்கத்தில் வழமை போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து ஒரு சில பக்கங்களை எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு அதை உள்வாங்குங்கள். உங்களுக்கு மிகவும் அற்புதமான கருத்துக்கள் இன்று காத்திருக்கும் நிச்சயமாக. இன்று நான் படிக்கப் போகும் 10 பக்கங்கள் 12, 13, 14, 15. கிரியா பாபாஜியின் தூய வாழ்க்கை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. இது பற்றி அவரிடம் கேட்க யாருக்கும் தைரியமில்லை. கிரியையின் மூலம் மனித சமுதாயம் விடுதலை பெறும் என்று அவருடைய ஆழமான நம்பிக்கை ஒன்று பற்றியே அவரிடம் கேட்க அனுமதியுண்டு. பாபாஜியின் வாழ்க்கை வரலாறு உண்மையில் உலகந்தழுவிய அவரது உயர்ந்த அருட்பணியின் வரலாறு ஆகும். அது எந்த கோட்பாட்டையும் நாட்டையும் குழுவையும் அளிக்கவில்லை. 9ஆம் நூற்றாண்டில் சங்கராச்சாரியார் கோவிந்த பகவத் பாதரிடம் குருகுலவாசம் செய்து பின்னர் காசிக்கு சென்றார். அங்கு கிரியா யோகத்தின் ரகசியங்கள் அவருக்கு எடுத்துரைத்தார் பாபாஜி. இந்த நிகழ்ச்சி பாபாஜியால் லாகிரி மகேஷருக்கும் சுவாமி கோவல கோபலானந்தருக்கும் சொல்லப்பட்டது. இடைக்காலத்தில் இந்தியாவில் சமய எழுச்சி ஏற்பட்டது. அதன் உச்சநிலை அக்பர் ஆட்சியில் காணப்பட்டது. அந்த சமயத்தில் பல அருளாளர்கள் இந்தியாவை அலங்கரித்தனர். அவர்களுக்குள் காசியைச் சேர்ந்த மகாயோகி கபீர்தாசும் ஒருவர். இந்த அருளாளர் எவ்வாறு உயர்ந்த யோகியரில் ஒருவர் என்பது இந்த எழுத்தாளருக்கு புதிராகவே இருந்தது. அவருடைய மந்திர குரு ஒரு பக்தர். அவ்வளவே. 15ஆம் நூற்றாண்டில் அவர் பாபாஜியிடம் தீட்சை பெற்றார். இவையெல்லாம் பாபாஜியின் வயது பல நூற்றாண்டுகளை கடந்தது என்பதை தெரிவிக்கின்றது. இந்திய வரலாற்றில் 19ஆம் நூற்றாண்டு மிக முக்கியமானதொன்று. இந்திய சுதந்திரத்திற்கான முதல் போர் அப்போதுதான் தொடங்கியது. கிரியையின் உயர்ந்த உண்மைகளை எல்லாவிடத்தும் பரப்புவதற்கான காலம் அப்போது வந்துவிட்டது. இந்த நோக்கத்திற்காக பாபாஜியால் தெரிவு செய்யப்பட்டவர் அவருடைய பிரிய சீடரான லாகிரி மகேஷர். லாகிரியிடம் பாபாஜி கொண்ட அன்பு அழிவில்லாதது, ஆழமானது. ஓர் அவதாரத்தில் லாகிரி திருவணகிரி மலை குகையில் பல வருடங்கள் பாபாவோடு இருந்தார். ஆனால் முந்தைய வினை காரணமாக அவர் தன் உடலை களைய வேண்டியதாயிற்று. ஆனால் லாகிரியின் மரணத்துக்கு பின்னும் பாபாஜி அவரை தொடர்ந்தார். தாய் பூனை போல காப்பாற்றினார். 1828 செப்டம்பர் மாதம் 30 வங்காளத்தே நதியா மாவட்டத்தில் கௌரமோகன் லாகிரி முல்தாசி தம்பதியருக்கு மகவாய் பிறந்தார் லாகிரி. சியாம் சரண் லாகிரி என்று அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. 4 வயதில் நதியா மணலில் லாகிரி தன்னை யோக நிலையில் மறைத்து கொண்ட போது அவர் குருநாதர் இதனை கவனித்து கொண்டிருந்தார். அவருடைய குருநாதர் இதனை கவனித்து கொண்டிருந்தார். இவ்வாறு 30 லாகிரிக்காக பாபாஜி பொறுமையாக காத்திருந்தார். குகை, ஆசன கம்பளி, பாத்திரம் ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருந்தார். 33 உலகியல் வாழ்க்கை நடத்திய பின் சுவவேளை வந்தது. அப்போது தனபூசர் இராணுவ பொறியியல் துறையில் அரசாங்க கணக்காளராக லாகிரி பணிபுரிந்து கொண்டிருந்தார். மேலதிகாரி அவரை ராணிக்கட் என்ற ஊருக்கு மாற்றிவிட்டார். அவ்வூர் இமயமலையில் உள்ளது. ஒரு வேலைக்காரனோடு ஒரு நாள் கஷ்டப்பட்டு 500 தோங்காவில் பயணித்தார் லாகிரி. மேலதிகாரி நல்லவராக இருந்தபடியால் அருளாளரை தேடி அவர்களால் காடுகளில் அலைய முடிந்தது. ஒரு நாள் மாலை அவர் உலாவிக் கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு குரல் அவரை பெயர் சொல்லி அழைத்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். சீக்கிரமாக துரோணகிரி மலை மீது ஏறினார். ஓரிடத்தில் அவரைப் போலவே ஒரு மனிதர் குகையில் சென்றும் அவரால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நீண்ட நாள் பிரிவு, புது அனுபவங்கள் ஆகியவை பழைய உறவை அறிய முடியாதபடி திரையிட்டு மறைத்தன. உட்காரும் மரப்பலகை போன்று அவர் பயன்படுத்திய பொருட்களை காட்டியும் பயனில்லை. இறுதியில் அவர் நெற்றியில் லேசாக தட்டினார் பாபாஜி. உடனே பூர்வ ஜென்ம நினைவுகள் மகிழ்ச்சியாக வெளிப்பட்டன. மகாஷயா பாபாஜியை அடையாளம் கண்டு கொண்டார். தாம் எவ்வாறு லாகிரியை இவ்வளவு ஆண்டுகளும் பின்தொடர்ந்து வந்ததை பாபாஜி அவரிடம் கூறினார். குருவின் கட்டளையை ஏற்று அவர் பாத்திரத்தில் இருந்த எண்ணெயை குடித்தார். கோகாஸ் நதிக்கரையில் உள்ள பாறையில் படுத்துறங்கினார். இமாலய குளிரும் ஆற்றின் அலைகளும் காட்டு மிருகங்களின் ஓசையும் அவரை பாதிக்கவில்லை. பாதி இரவில் ஒரு நண்பர் வெப்பம் தரும் ஆடைகளை அவருக்கு கொடுத்து ஒரு பெரிய மாளிகைக்கு அழைத்து சென்றார். அங்கு சீடர்கள் சூழ பாபாஜியை கண்டார். ஹோம அக்னியை மூட்டினார். கிரியா யோகா தீட்சையை பாபாஜி அவருக்கு அளித்தார். பொழுது விடிந்தது. எனக்கு பசிக்கின்றது என்றார் லாகிரி. கண்ணை மூடிக்கொள்ள பணித்தார் பாபாஜி. கண்ணை திறந்ததும் அந்த மாளிகை மறைந்தது. அந்த கூட்டம் அதே பழைய குகைகளில் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த மந்திர பாத்திரத்தில் கையை விடச் சொன்னார் பாபாஜி. உணவும் அருந்த நீரும் கிடைத்தன. அதே நாளில் அவர் விரிப்பின் மீது அமர்ந்த போது பாபாஜி அவரை ஆசீர்வதித்தார். பாபாஜி தலையை தொட்டபோது லாகிரி நிர்விகல்ப சமாதி அடைந்தார். இவ்வனுபவம் தொடர்ந்து 7 நீடித்தது. கடைசி நாள் லாகிரி குருநாதர் திருவடியில் வீழ்ந்து, நான் எப்போதும் அவரோடு இருக்க வேண்டினார். வீட்டுக்கு திரும்பி இல்லற யோகியாக அகத்துறவோடு வாழ பணித்தார் பாபாஜி. கிரியா யோகா குரு என்ற முறையில் அவரது பொறுப்பு பற்றி பாபாஜி நிறைய பேசினார். கிரியா தீட்சை பெற முழுமையான அகத்துறவின் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. எல்லா அடக்கமான சாதகர்களுக்கும் தீட்சை தர பாபா அவரை அனுமதித்தார். அடுத்த நாள் மாலை அரமனதோடு அந்த அதிர்ஷ்டக்கார சீடர் லாகிரி தனது பணியை நிறைவேற்ற பாபாவிடமிருந்து விடை பெற்றார். எப்பொழுது அழைத்தாலும் லாகிரியிடம் வருவதாக கூறி குருநாதர் அவரை தேற்றினார். 10 வேலைக்கு வராமைக்கு பிறகும் லாகிரி வேலையில் மீண்டும் சேர அனுமதிக்கப்பட்டார். சீக்கிரமே அவர் தனப்பூருக்கு மாற்றப்பட்டார். அன்று தலைமை அலுவலகத்திலிருந்து கடிதம் வந்தது. முதலில் செய்த இடமாற்றம் ஒரு தவறு என்றும் அது குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் இருந்த இயக்கு சக்தியை கிரியா யோகியே அறிவார். தனப்பூர் செல்லும் வழியில் மொரபாத்தில் சில வங்காளிகளோடு அவர் சில நாட்கள் தங்கினார். அந்த வீட்டுக்காரர் இந்தியாவில் உண்மை ஞானிகள் இல்லாதது பற்றி வருந்தினார். லாகிரி ஹிமாலயத்தில் நிகழ்ந்த தனது சமீபத்திய அனுபவத்தை அவருக்கு கூறினார். ஆனால் அது வெறும் பகற்கனவு என்று புறக்கணிக்கப்பட்டது. எனவே அவர்களை திருப்திப்படுத்த தனது குருநாதரை அவர்களுக்கு காட்ட தீர்மானித்தார் லாகிரி. ஓர் இருட்டறையில் இரு ஜமக்காலங்களை பரப்பி பாபாஜியை பிரார்த்தித்தார். ஒரு அற்ப விஷயத்திற்காக தம்மை அழைத்தமை கண்டு சினத்தோடு வந்தார் பாபாஜி. மன்னிப்பு கேட்டார் லாகிரி. அந்த மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்துமாறு பாபாஜியை வேண்டினார். குருநாதரும் ஒப்புக்கொண்டார். ஆனால் இனிமேல் தேவை இருந்தால் மட்டுமே தாம் வருவதாகவும் கூப்பிடுவதற்காக அன்று என்றும் கூறினார். பாபாஜியின் உருவத்தைக் கண்ட அவர், அவ்வடிவம் ஒரு வசியமே என்றார். ஆனால் அச்சந்தேகம் நிவர்த்தி செய்யப்பட்டது. பாபாஜி அவர்களை தம் புனித உடலை தொட அனுமதித்தார். மறையும் முன் அல்வா சாப்பிட்டார். இந்த நிகழ்ச்சி அங்கிருந்தவர்கள் நோக்கில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. தம் கடமையை நிறைவேற்ற காசியில் விளம்பரமில்லாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் லாகிரி. சீடர்களும் பக்தர்களும் படிப்படியாக அவர் வீட்டில் குவிந்து அவர் அடியின் கீழ் அமர்ந்தனர். இவ்வாறு வந்தவர்கள் மைத்ரா, சரஸ்வதி, அபோயா, கபூர், கான், பிருந்தா, பகத் சுவாமி, பாஸ்கரானந்தா, சரஸ்வதி, பாலானந்த பிரம்மச்சாரி, காசி மகாராஜா, அவரது மகன் மகாராஜா ஜோந்திர மோகன், அவினாஷ் பாபு, திருவதி, திரு பகவதி, சரண், பிரகாஷ், காசிமோனி, சுவாமி கேவலானந்தர், தஞ்சவானன், வாட்டாச்சாரியார், சுவாமி பிராணானந்தர், ராமர், சுவாமி யுக்தேஸ்வரர் போன்றோர் காசிக்கு வர இயலாத ஒரு பக்தருக்கு காட்சியின் மூலம் தீட்சை கொடுத்தார் லாகிரி. இவ்வாறு இன்றைய இந்திய மறுமலர்ச்சி காலத்தில் லாகிரியை என்ற கங்கை இமயத்தில் பாபாஜியுடன் இருந்து ஓடி வந்து மனிதர்களின் துயரங்களையும் துன்பங்களையும் களைந்தது. இந்த காலகட்டத்தில் லாகிரி மகாஷியர் பாபாஜியை பல முறை சந்தித்தார். இந்த அரிய பெருமை இதுவரை இருவருக்கு மட்டுமே கிடைத்திருக்கின்றது. பிரயாகை கும்பமேளாவில் அவர் சாதுக்களோடு அலைந்தார். பிச்சை எடுத்த ஒரு துறவியை குறை கூறினார். உடனே பாபாஜி அந்த துறவியின் கால்களை கழுவி அவரது பாத்திரங்களை சுத்தம் செய்வதைக் கண்டு அதிசயித்தார். அவ்வாறு அடக்கத்தை அப்போது கற்றுக்கொண்டார். ஓர் இரவில் லாகிரி சுவாமி கேவலானந்தர் மற்றும் அன்பர்கள் படைசூழ பாபாஜி ஹோமம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று எரிகின்ற குச்சியால் பக்கத்தில் இருந்த ஒரு சீடனின் தோளின் மீது அடித்தார் பாபாஜி. என்ன கொடுமை என்றார் லாகிரி. இல்லையேல் பிராப்தத்தின்படி இவர் எரிந்து போயிருப்பார் என்றார் பாபாஜி. இந்த சர்வ வல்லமையுடைய குரு அந்த சீடரின் நெருப்பு சுட்ட இடத்தில் தம் கையை வைத்து அவரை மரணத்திலிருந்து காப்பாற்றினார். என்னே பாபாஜியின் அருப்பெருமை! மிக திரைவிந்த சுவாமியின் சீடர் பிரம்மச்சானி சங்கரி மாய் கல்கத்தாவில் லாகிரியை சந்தித்தார். அப்போது பாபாஜி அமைதியாக அந்த அறைக்குள் நுழைந்து அவர்களோடு உரையாடினார். திடீரென்று நள்ளிரவில் ராம்கோபால் மசுதார் என்ற துறவியை உடனே காசியில் உள்ள தசமேதா காட்டிற்கு செல்லுமாறு ஆணையிட்டார். ராம்கோபாலும் அவ்வாறே செய்தார். அவர் தனியாக உட்கார்ந்திருந்த போது ஒரு பெரிய கற்பலகை திறந்தது. உள்ளே குகை தென்பட்டது. பாபாஜியின் சகோதரி மாதாஜி யோக முறையில் வழிபட்டார். பின்னர் லாகிரியின் கிரியா பரமகுருவும் அங்கு தோன்றினார். மூவரும் பாபாஜியின் திருவடிகளை வணங்கினர். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம, ஓம் கிரியா அன்னை நமோம் என்று 4 பக்கங்கள் படிக்கப்பட்டது. இறுதியாக இந்த அன்னையின் 9 நாள் இரவில் அன்னையே எவ்வாறு காட்சி கொடுத்தார் லாகிரிக்கும் கோபாலானந்தர் என்ற சீடருக்கும் என்பது இன்று இறுதி கட்டமாக வாசிக்கப்பட்டது. அது அவர்களுக்கு கிடைத்த காட்சி மாத்திரமல்ல, நாங்களும் அதை உணர்வோடு ஏற்றுக்கொள்வோம். அன்னையின் காட்சி இன்று எல்லோருக்கும் இந்த தியானத்திலிருந்து உள்வாங்கும் போது கிடைத்திருக்கின்றது என்று எடுங்கள், அதை உணர்ந்து பாருங்கள். இந்த அரிய 9 நாள் சக்தி விழாவில் இப்படியான ஒரு அரிய வாசிப்பு, அன்னை காட்சி கொடுத்த ஒரு விடயம், ஒரே ஒரு திறந்தான் அந்த காட்சி நிகழ்ந்திருக்கின்றது. அது எல்லோருக்கும் வாசிப்பு மூலம் கிடைத்தது. அதை உணர்வில் எடுத்து கொள்ளுங்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் அன்னைக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் கிரியா அன்னை நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மரமே போல பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து கிடைக்கப்பட்ட அருள்வாக்கியங்களை மீண்டும் ஒரு முறை மிக சுருக்கமாக முன்பல் செய்வோமாகின் இன்றைய சத்சங்கத்தில் முக்கியமாக பாபாஜியின் வரலாற்று சிறப்பு பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டது. பாபாஜியின் வரலாறு எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் அதன் சிறப்புகளை நாங்கள் மற்றவர்களுக்கு தெளிவாக விளக்கக்கூடிய அறிவுத்திறனை கூட்டுவதற்கு மீண்டும் மீண்டும் பாபாஜியின் வரலாற்று பற்றிய விளக்கங்கள் தெரியும் போது எங்களுக்கு பாபாஜியின் அறிவுத்திறனை நாங்கள் மற்றவர்களுக்கு கூட்டி எங்களுடைய கிரியா யோகத்தை வளர்ப்பதற்கு மிகவும் சிறந்த சிறந்ததாக அமைந்தது என்று கூறலாம். அடுத்து கிரியா யோகத்தின் ரகசியங்கள் பற்றிய விளக்கமும் பாபாஜியின் வயது பற்றிய விளக்கம் அத்துடன் லாகிரி மகாராஜியின் யோக நிலையில் ஏற்பட்ட விளக்கங்கள் சிறப்பாக கூறப்பட்டது. லாகிரி மகாராஜியின் குருவின் கட்டளையை ஏற்றுக்கொண்டமை பற்றிய விளக்கம். அடுத்து லாகிரி மகாராஜி காசியில் வாழ்ந்த காலத்திலுடன் நடைபெற்ற சம்பவங்கள் அதை பற்றிய விளக்கமும். அடுத்ததாக கும்பமேளாவில் நடைபெற்ற பாபாஜியின் திருமுறையாளர் பற்றிய விளக்கம் மிகவும் தெளிவாக எல்லா கிரியாசாரருக்கும் மனத்தில் பதிந்திருக்கும் என நினைக்கின்றனர். கல்கத்தாவில் நடைபெற்ற யோக முறையில் காட்சி அளித்த விளக்கமும் இன்றைய பாபாஜியின் திவ்ய குரலில் நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரும் பொக்கிஷங்களாக எடுத்து அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்டி எங்களுடைய சாதனைகளை மேலும் இதற்கு இவற்றை பயன்படுத்த வேண்டும். அத்துடன் நவராத்திரியின் சிறப்பும் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற கருத்தில் தெளிக்கப்பட்டது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, முடிந்த அளவு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வழக்கம் போல பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து பாபாஜியுடைய பழைய லாகிரி மகாசாவுக்கும் பாபாஜிக்கு ஏற்பட்ட ஒரு தொடர்புகளை பற்றி சிறப்பாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த வர்ணிப்பு. பாபாஜி எப்படியெல்லாம் சீடர்களோட நெருங்கி அவர்களுடைய சாதனைக்காக அவருடைய உரையாடலும் அவருடைய வினைகளை தீர்க்கறதுக்காக அவங்க கூட நெருங்கி இருந்து மனிதர்களோட மனிதரா இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்றது அந்த தெய்வீக குரல்ல இருந்து நமக்கு நன்கு வெளிப்பட்டது. ஏன்னா நமக்கு பாபாஜி ஒவ்வொரு நேரத்திலையும் கூடையே இருந்து செய்யறாரு என்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் செய்து காட்டிருக்கிறாரு. அத பாபாஜி தேவி குரல்ல இருந்து தெரிந்து கொண்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக அந்த வினைகளை எல்லாம் எப்படி சத்குரு தீர்க்கலாம், எந்த முறையில் தீர்க்கலாம் என்றதுக்கு நல்லொரு விளக்கமாக அது அமைந்திருக்கின்றது. அங்கு நடந்த அவருடைய கூகையில் நடந்த ஒரு யாகத்தில் நடந்த ஒரு அபூர்வமான விடயத்தை கார்த்திகேயன் ஐயா அதை மீட்டு கொடுத்தார். மிகவும் அற்புதம். ஏனென்றால் வினைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும், ஆனால் வினைகளை கழிக்கலாம் சத்குருவின் உதவியுடன் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். அது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த பகிர்வுக்கு நன்றி கார்த்திகேயன் ஐயா. இருப்பினும் இன்னொரு முறை ஒரு சிறிய சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். இன்றைய வாசிப்பில் இந்த கிரியா யோகம் எப்படி பாபாஜியினால் உலகிற்கு கொண்டு வரப்பட்டது என்பது துவக்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. சங்கராச்சாரியராகிய ஆதிசங்கரருக்கு 9வது நூற்றாண்டிலும் 15வது நூற்றாண்டில் கபீர் தாஸ் என்ற மன்னருக்கும் இந்த கிரியாயோகம் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லாகிரி மகேஷருக்கு 1852 என்று சொல்லுவோம், 19வது நூற்றாண்டில் அந்த தீட்சை கொடுக்கப்பட்டது. அந்த மூன்று உடையமான இந்த கிரியாயோகா பிரிவும் அதில் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 4வது பிரிவு தான் இந்த புத்தகத்தை எழுதியவருக்கு கிடைத்த விடயம். அந்த நிலையில்தான் நாங்கள் சிவயோகத்தில் இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் வழிவந்த எங்களுடைய சைவ சித்தாந்த கிரியா யோகம் என்ற முறை யோகி ராமையா அவர்களுக்கு 20வது நூற்றாண்டில் அதாவது 1952 கொடுக்கப்பட்டது. அது கொடுக்கப்படும் நிலையில்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டபடியால் அதன் பின்தான் அந்த நிகழ்வு நடந்தது இந்த புத்தகத்தின் பின். ஆகவே இந்த 4 முறைகளையும் பாபாஜி வந்து இதை கொடுத்த முறைகள் இங்கு விவரிக்கப்பட்டிருந்தது. இறுதியாக இந்த லாகிரி மகேஷருடைய வரலாறில்தான் அவரும் கோபலானந்தர் என்ற ஒரு சாதகரும் காசி தசமேதா காட்டில் பாபாஜியின் அறிவுறுத்தலின்படி அங்கு செல்கின்றார்கள். அங்கு சென்றபோது அங்கு தசமேதா காட்டில் இருக்கும் ஒரு பாறையின் முன்னால் அவர்களை நிற்க பணிக்கின்றார் பாபாஜி. அங்கு சென்று நின்றபோது அந்த குகையின் கதவு திறந்து அன்னை வழிபடுகின்றாள். கிரியா அன்னை காட்சி கொடுக்கின்றாள் லாகிரிக்கும் கோபாலானந்தருக்கும். இவர்கள் அவர்களை கும்பிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் பாபாஜியும் அங்கு தன்னுடைய உருவத்தை எடுக்கின்றார். அங்கு அந்த ஆசி கொடுக்கப்படுகின்றது அந்த 2 சாதகர்களுக்கும். அதைத்தான் இறுதியில் இன்றைய அன் வாசிப்பில் முடித்திருந்தோம். அதுவும் ஒரு அற்புதமான செயல். அது அன்னையுடைய 9 நாள் நிகழ்வில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது வாசிப்பு மூலம். அதுதான் பாபாஜியின் மகிமை. இந்த நாளில் அது கிடைக்க வேண்டும் என்றிருந்திருக்கின்றது எங்களுடைய செவிகளுக்கு. அதற்கு நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.